الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون صدق الله مولانا நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுக்கு புகழானை. அகிலத்தோர் அனைவருக்கும் அறுக்குடையாக வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அன்பு சஹாபாக்கள், தாபயீன்கள், தாபயீன்கள், முத்தகீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஹக்கான தாயிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பு மரலும் என்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஏத்துக்காவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு உபதேசம் செய்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் எமது வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து ஒரு பேணுதலான வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியை செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள், அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எமக்கு ஒரு சொற்பகால வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலகட்டத்தில் எமது இந்த உலக காரியங்களை சீராக சிறப்பாக செய்து கொள்ளவும், மறுமைக்குரிய நற்கர்மங்களை அழகாக புரிந்து கொள்ளவும், எமது தேகத்திலே ஆரோக்கியம் இருப்பது மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது இந்த உடம்புக்குள் நோய்கள் வந்து குடியமர்ந்து விடுமோ அந்த நேரத்திலே நாங்கள் எமது உலக காரியங்களையும் சரியாக செய்து கொள்ள முடியாமல், மறுமைக்குரிய அமல்களையும் ஆசையோடு செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அந்த நேரத்திலே இந்த உலகத்திலும் நாங்கள் கஷ்டப்படுவதோடு மறுமைக்கும் அமல் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை விரும்புகிறோம். அல்லாஹு தஆலாவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவனிடத்திலே கேட்கும்படியும் கூட எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். கண்மணி எங்கள் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கும்படியும் சொல்லித் தந்திருக்கின்றார். எனவே சுகமான வாழ்வுதான் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் மறுமையினுடைய காரியங்களுக்கும் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எமது உடம்பை நோய்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதும் எமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு ஒரு நோயோ நொடியோ வந்துவிடுகின்ற பொழுது அதற்கு மருத்துவம் செய்வதற்கு இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. மருத்துவர்களை நாடி சென்று தேவையான முறையில் அதற்கு மருந்து செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தனக்கு ஏற்படுகின்ற நோயை பொடுபோக்காக விட்டுவிட்டு அந்த நோய் வளர்ந்ததன் பிறகு கைசேதப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. அந்த அடிப்படையிலே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எத்தனையோ நோய்களை பற்றியும் அதற்கு செய்யக்கூடிய மருந்துகளை பற்றியும் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இன்றைய மருத்துவ உலகம் எத்தனையோ விதமான நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறது. என்றாலும் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்குரிய வழிமுறைகளை அழகான முறையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றனர். அந்த சொல்லித்தரப்பட்ட பாடத்தை சரியாக கற்று செயல்பட வேண்டிய தேவையும் பொறுப்பும் எமக்கு இருக்கிறது. எம்மில் எத்தனையோ பேர்கள் தொட்டது பிடித்ததற்கெல்லாம் மருத்துவர்களை நாடி மருந்தெடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலரோ நோயை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சிலரோ நோய்தான் ஏற்பட்டிருக்கிறது, மருத்துவம் செய்ய வேண்டும், அதற்கு பதிலாக எங்கெங்கோ சென்று எதையெதையோ செய்வதற்கு முற்படுவார்கள். எனக்கு ஏற்பட்டது என்ன வருத்தம், அதற்கு எப்படி நான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும், யாரை நாட வேண்டும், எப்படி அதற்குரிய மருந்துகளை நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருந்து கொண்டிருக்கிறோம். நோய்க்கு மருந்து செய்வதற்கு முன்னால் நோய்கள் மனிதனுக்கு எப்படி எப்படியெல்லாம் வருகிறது என்பதனையும் நாங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், பஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் தரையிலும் ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதன் தன்னுடைய கரங்களினால் சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவைகளே என்று கூறுகிறார். இந்த திருவசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் மஆரிஃபுல் குர்ஆன் என்ற தஃப்ஸீரை எழுதி அதன் நூலாசிரியர் சொல்கிறார், அல்லாஹு தஆலா இங்கே உடம்பின் உட்புறத்திலும் உடம்பின் வெளியிலும் ஏற்படுகின்ற நோய்களுக்கு காரணம் மனிதன் தானாக செய்கின்ற சில செயல்கள்தான் என்று அங்கே கூறுகின்றார்கள். சில நோய்களை பொறுத்தவரையில் நல்ல மனிதராக இருப்பார், அமல்தாரியாக இருப்பார், அவருக்கு சில நோய்களை அல்லாஹ் கொடுப்பார், அந்த நோய்களின் மூலமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்ற கருத்தை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் சிலருக்கு சில நோய்கள் ஏற்படுகிறது, அந்த நோய்களை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய சில பொடுபோக்குத்தனம், அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சில துருநடத்தைகள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பழக்கங்களின் மூலமாக அவன் தனக்குள்ளே சில நோய்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை விட்டு தன்னை திருத்திக் கொள்ளாத வரையில் அந்த நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்ள முடியாது. எனவே எமக்கு சில நோய்களை நாமே ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் நோயை பார்த்து நாங்கள் வருந்துவது ஒருபுறம் இருக்க, அந்த நோயை எங்களிடத்திலே கொண்டு வந்ததற்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய உடம்பை பொடுபோக்குத்தனமாக விட்டுவிட்டு தகாத பழக்கங்களை நாங்கள் எங்களிடத்திலே கொண்டு வந்ததன் காரணமாக அந்த நோய் வந்துவிடும் என்றால் நிச்சயமாக இந்த உடம்பு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே எமக்கு எதிராகவே வாதிடக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, சோர்களே, நோய்கள் எப்படி வருகிறது என்பதனை ஒருபுறம் தெரிந்து கொள்வதோடு நோய்க்கு மருத்துவம் செய்வது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. எம்மில் சிலரோ நோய்க்கு மருத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே சில கட்டங்களில் மருத்துவம் செய்யாமல் அவர்கள் வேறு எங்கோ நாடி எதையெதையோ அல்லாஹுக்கு விருப்பமற்ற காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இந்த காலத்திலும் கொஞ்ச பேர் இருக்கின்றார்கள். ஆனால் சுமார் 20-30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த எமது மக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் சில நோய்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணமோ சிறுக்குடைய வசனங்களை பேசுவார்கள். உதாரணமாக அம்மை நோய் என்பது ஒரு நோய், அந்த நோய் வந்துவிட்டாலோ அதற்கு சிறுக்குடைய சில அமைப்புகளை செய்துவிட்டால் நோய் தீர்ந்துவிடும் என்ற அடிப்படையிலே சில இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்றும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டி ஒரு மடத்தனமான சில காரியங்களை செய்வார்கள். வாசல் படியிலே சில வார்த்தைகளை எழுதி வைப்பார்கள். அம்மை நோயிலே அந்த அம்மை வருகிறாள், வந்துவிட்டு அப்படியே பார்த்துவிட்டு செல்வாள், இன்று இல்லை நாளை என்ற கருத்திலே எதையோ எழுதி விடுவார்கள். இப்படியெல்லாம் மக்கள் தெரியாதனமாக நோய்க்கு மருந்து செய்த சமுதாயம் இல்லாமல் இல்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்து அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தின்ற மருந்துகளை எடுத்து அதே நேரத்திலே மருத்துவ கலைகளை கற்று நோய்க்கு மருத்துவம் செய்யக்கூடியவர்களிடத்திலே போய் மருந்து செய்வதைக் கொண்டுதான் பலன் கிடைக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் விரும்பாத குஃப்ரு ஷிர்க்குகளிலே எம்மை கொண்டு போய் சேர்த்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் தேவையும் இருக்கிறது. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு அன்ஸலத் தாவா வத்தவா, அல்லாஹ் நோயையும் இறக்கியிருக்கிறான், நோய்க்குரிய மருந்தையும் இறக்கியிருக்கிறான். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்குரிய மருந்தையும் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஹராமான பொருட்களை மருந்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூதிலே வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக எமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை இறக்கி வைத்திருக்கிறார், அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த மருந்தை கண்டுபிடிக்காததன் காரணமாக மருந்து இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைய மருத்துவ உலகம் சில நோய்களுக்கு மருந்து கிடையாது என்று சொல்கின்றார்கள். மருந்து கிடையாது என்பது அல்ல, மருந்து இன்னும் அவர்களுக்கு தென்படவில்லை, அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார், எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, சோர்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி தா இன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. ஃபைதா உசீப தவா உனிதா பரா பிஇதின்னில்லாஹ், மருந்து நோயிலே சென்றடைகின்ற பொழுது அல்லாஹுடைய உதவியினால் அது குணமடைகிறது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே நோய்க்கு மருந்து அதனை அருந்துகின்ற பொழுது அந்த நோய்க்கு மருந்து அந்த மருந்தின் மூலமாகவே நோய் குணமாகும் என்று நான் நம்பக்கூடாது. அந்த மருந்து நோயிலே சென்றடைகின்ற பொழுது வரது எதுனில்லா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டுதான் அவர் சுகம் பெறுகிறார். அல்லாஹ் நாடாது போனால் அந்த மருந்து இவனுக்கு பலிக்காது. எனவே மருந்து அதனை எடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது, ஆனால் மருந்தின் மீது நம்பிக்கை வைப்பது ஹராமாக இருக்கிறது. அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நபிவழியை பின்பற்றி நாங்கள் மருத்துவம் செய்ய வேண்டும், மருந்தை எடுத்து பாவிக்க வேண்டும். சுகம் கிடைத்து விட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம், அதே நோயிலே மரணித்து விட்டாலும் அல்லாஹின் பக்கம்தான் நான் செல்லப் போகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, சோர்களே, கண்மணி எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கென்று எத்தனையோ சில மருந்துகளை சொல்லித் தந்தார்கள். இந்த மருந்து இருக்கிறதே ஆய்வாளர்களினால் ஆய்வு நடத்தி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை போன்றது அல்ல. இன்றைய மருத்துவ உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த மருந்துகளை இப்பொழுது நாங்கள் பாவிக்கிறோம். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் சில மருந்துகள் இருந்தன, 40 வருடங்களுக்கு முன்னால் சில மருந்துகள் இருந்தன. அப்படியே பின்னால் போக போக பார்க்கின்ற பொழுது அன்றைய மருத்துவ உலகத்திற்கும் இன்றைய மருத்துவ உலகத்திற்கும் பாரிய வித்தியாசம், மருத்துவம் செய்கின்ற முறையிலும் பாரிய வித்தியாசம். முன்னொரு காலத்திலே கொடுக்கப்பட்டது போன்றதல்ல இந்த காலத்தில் கொடுக்கப்படுகின்ற மருந்துகள், மருந்து வகைகள். இந்த மருந்துகள் நாளுக்கு நாள் மாறலாம், குளிசைகள் எல்லாம் நாளுக்கு நாள் மாறலாம். மருத்துவர்கள் ஒவ்வொரு முறையிலும் அவர்கள் மாற்றி மாற்றி மருந்தை கொடுப்பார்கள். ஒரு காலத்தில் குடித்த அந்த வில்லைகளை குடித்து இப்பொழுது நாங்கள் சிகிச்சை செய்ய முடியாது, அது இப்பொழுது எங்கோ போய்விட்டது, இப்பொழுது புதிய பெயரிலே வந்திருக்கிறது. இப்படியாக மருந்துகளை, மருத்துவ உலகம் கண்டுபிடிக்கின்ற மருந்துகளை பார்க்கின்ற பொழுது நாளுக்கு நாள் அதிலே மாற்றங்களை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் முன்பு காட்டிய அந்த மருந்து இப்பொழுது அது சரிவராது என்று கண்டுபிடித்தவர்களே சொல்லுகின்ற அளவுக்கும் இருக்கிறது. இப்பொழுது இதனை பாவியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள், அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. ஆனால் கண்மணியங்கள் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மருந்தை எப்பொழுது சொன்னார்களோ அது கியாம நாள் வரைக்கும் அது மருந்துதான், அதிலே தரக்குறைவு கிடையாது, அதை மாற்ற வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. கண்மணி முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மருந்து இருக்கிறதே அல்லாஹுவினால் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட மருந்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலே சொல்லிக் கொடுத்த மருந்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உசாமா பின் ஷரீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றேன். நாயகத் தோழர்கள் அவர்களை சூழ அமர்ந்திருந்தார்கள். மிக அமைதியான தோற்றம், எந்த அளவுக்கு என்றால் பறவையொன்று வந்து தலையில் நின்றாலும் சந்தேகமில்லை, அந்த அளவுக்கு ஆடாது அசையாது. நபியவர்களின் கண்ணியத்தை பேணி நாயகத் தோழர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நானும் அங்கு சென்றேன். ஃபஸல்லம் தூ சலாம் சொன்னேன், சும்ம காத்து நான் அங்கே போய் உட்கார்ந்தேன். ஃபஜாஅத்தில் ஆராப், அங்கே சில அரபிகள், கிராமப்புறத்து அரபிகள் வந்தார்கள். ஹாஹுனா வஹாஹுனா எஸ் அலூனா, இங்கும் அங்கும் சுட்டிக்கொண்டு எதை எதையோ பேசிக்கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், அன்ன ததாவி, நாங்கள் மருத்துவம் செய்யலாமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவோ, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். ஃபஇன்னல்லாஹ தஆலா
லம் யலா தாஅன் இல்லா வலஅலஹு தவாஅன். அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயையும் வைக்கவில்லை, அதற்கு மருந்தை வைத்தே தவிர, ஆனால் ஒரு நோய்க்கு மருந்து கிடையாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். غير ذا ان واحد ஒரே ஒரு நோய்க்கு மருந்து கிடையாது. வஹுவல் ஹரிம் அதுதான் முதுமை கோளாறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முதுமை கோளாறினால் மக்கள் தங்களுடைய நிலைமைகளையும் மாற்றிக்கொள்வார்கள். ஒரு 60, 70, 80 வயது தாண்டிவிட்டாலோ முதுமை கோளாறினால் அந்த மனிதர் மிக அறிவாளியாக, சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவர், பிள்ளைகளை அழகாக பார்த்தவர், குடும்பத்தில் ஒரு கண்ணியமாக இருந்தவர், ஆனால் இப்பொழுது பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. மடத்தனமாக பேசுகிறார், அறிவு குறைந்தவரை போன்று பேசுகிறார், தன் பிள்ளைகளை குறை சொல்கிறார், அடுத்தவர்களோடு சண்டை பிடிக்கிறார், அவருக்கு சமூகத்திலே இப்பொழுது நெருங்கி வாழ முடியாது, ஏதோ ஒரு விதமான வித்தியாசமான போக்கோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் சில கட்டங்களில் அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டு பிச்சையும் கேட்பார், ஆனால் கோடீஸ்வர குடும்பத்திலே உள்ளவராக இருப்பார், அவர் ஒரு பெரியொரு செல்வந்தராக இருப்பார், ஆனால் இவர் இந்த அளவு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இது அவருக்கு ஏற்பட்ட முதுமை கோளாறு என்ற நோய். இவரை பார்த்து ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குர்ஆனிலே வந்திருக்கிறது, எமக்கு தெரியும், உங்களுடைய தாய் தகப்பனில ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து வலா தக்குள்ளகுமா உப்பின், அவர்கள் அவர்களை நீங்கள் பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுதான் சீ என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த முதுமை கோளாறு ஏற்படுகின்ற பொழுது எந்த பிள்ளைகளாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. என்ன என்னுடைய தந்தை இந்த அளவுக்கு ஆகிவிட்டாரா, ஏன் என்னுடைய தாய் இப்படி ஏசுகிறார் என்று ஒரு நிலைமையிலே சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாட்டை கண்டாலும் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட முதுமை கோளாறு. சில பெண்கள் முதிய வயதை அடைகின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்வார்கள், தாங்கிக் கொள்ள முடியாது, கோபம் வரும். ஆனால் இதற்கு முதல் அந்த தாய் அப்படி பேசுபவர் அல்ல, ஆனால் இப்பொழுது எதை எதையோ சொல்லுவார், எங்களை எந்த அளவுக்கு என்றால் அந்த வார்த்தையினால் கொண்டு விடுவார், அந்த அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பார். எமக்கு கேட்கின்ற பொழுதே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவர்களை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அவர்களுக்கு ஏற்பட்ட முதுமை கோளாறினால் அவர்கள் தெரியாதனமாகவே சொல்கின்றார்கள். எமக்கு அதை கண்டுபிடிப்பது கூட கஷ்டமாக இருக்கும். பார்க்கின்ற பொழுது இல்லை, அவர்கள் தெரிந்து கொண்டுதான் பேசுகின்றார்கள் என்பது போன்றே இருக்கும், ஆனால் அப்படியல்ல. எனவே இந்த ஒரு நோயை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நோய் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் மருந்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே சில நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது சாப்பிட முடியாத நிலைமை, குடிக்க முடியாத நிலைமை, ஏதோ ஒரு விதமான வெறுப்புணர்வோடு அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நோயாளிகளை லா துக்ரிஹு மர்லாக்கும் அல தஆமி வஷராப், உங்களுடைய நோயாளிகளை சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் திணிக்க வேண்டாம். ஃபஇன் அல்லாஹ தஆலா யுத்இமுஹும் வயஸ்கீஹும், அல்லாஹு தஆலா இவர்களுக்கு உணவூட்டுகிறான், இவர்களுக்கு நீர் புகட்டுகிறான் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமீதியில வந்திருக்கிறது. சில கட்டங்களில் சாப்பிட முடியாது என்று இருக்கின்றார்களா, குடிக்க முடியாது என்று இருக்கின்றார்களா, நாங்கள் வற்புறுத்தி வாயை திறந்து அந்த தண்ணீரை பறக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய ரிஸ்கை கொடுப்பதாக கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே நேரத்தில் சில நோயாளிகளுக்கு சாப்பிட முடியாத நிலைமை, ஏதோ சாப்பாட்டை மிருதுவாக்கி அப்படியே அவர்களுக்கு பறக்கிவிட்டால் தான் விழுங்குவார்கள் என்ற அளவுக்கு நோயில் இருக்கின்றார்கள், ஆனால் சாப்பாடு வெறுக்கவில்லை, அவர்களால் சாப்பிட முடியாத நிலைமை என்றால் இவர்களை கவனிக்க வேண்டும். இதுவும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த பாடமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சில நோய்களுக்கு சில மருந்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனை நாங்கள் மனதிலே ஆழமாக பதித்து எங்களுடைய வீடுகளிலே இந்த மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. ஒரு நாள் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாயக தோழர் வருகிறார். நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லா, என்னுடைய சகோதரன் இன்னாகி உஸ்துத்லிக்க பத்தனகு, அவருக்கு வயிற்றோட்டமாக இருக்கிறது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்கிஹி அஸ்லன், அவருக்கு தேனை நீங்கள் குடிப்பாட்டுங்கள். அந்த மனிதர் சென்றார், அடுத்த நாள் வந்தார், நான் குடிப்பாட்டினேன், சுகம் கிடைக்கவில்லை அல்லாஹுடைய ரசூலே என்று கூறினார்கள். நபி அவர்கள் இரண்டாவது தடவையும் சொன்னார்கள், இஸ்கிஹி அஸ்லன், நீங்கள் தேனையே குடிப்பாட்டுங்கள். பிறகு மூன்றாவது தடவை வந்தார், நபி அவர்கள் சொன்னார்கள், தேனையே குடிப்பாட்டுங்கள். நாலாவது தடவை வந்து சொன்னார், யா ரசூலல்லா, நான் மருந்தை குடிப்பாட்டினேன், லக்கது சக்கைத்துகு பலம் எதிதுகு இல்லஸ்தலாக்கா, அவருக்கு வயிற்றோட்டம் கூடிக்கொண்டுதானே போகிறது, குறையவில்லையே என்று கூறினார்கள். கண்மணி ரசூல் சல்லாசுமார்கள் சொன்ன மறந்திருக்கிறதே, யூகத்தில் சொன்ன மறந்தல்ல, யாரோ சொன்னதை கேட்டு சொன்ன மறந்தல்ல, அல்லாஹுடைய பரிசுத்த குர்ஆன் கற்றுக் கொடுத்த மறந்தைத்தான் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், உங்களுடைய சகோதரனுடைய வயிறுதான் பொய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த மனிதர் சென்றார், அடுத்த நாள் வந்து சொன்னார், பூரண சுகம் கிடைத்து விட்டது யார் ரசூலுல்லாஹி என்று கூறினார். கண்ணியமானவர்களை சொல்களே, புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து இன்னும் ஒரு பாடம் எமக்கு கிடைக்கிறது. இன்று எம்மில் எத்தனை பேர்கள் மருத்துவர் இடத்துல போய் மருந்து எடுக்கின்றார்கள். அந்த மருத்துவர் என்ன செய்கிறார், இவரை பரிசோதித்துவிட்டு அது ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நோயாக இருக்கலாம், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, 3-4 வகையான மருந்துகளை வில்லைகளை அப்படியே போடுகிறார். எந்த ஒரு மருத்துவரும் ஒரு குளிசையை மாத்திரம் கொடுத்து அனுப்புவதில்லை, 3-4 வகையான மருந்துகளை போட்டு, சில மருந்துகளை ஒரு நாளைக்கு 2 தடவை குடியுங்கள், சில மருந்துகளை ஒரு நாளைக்கு 3 தடவை குடியுங்கள், சில மருந்துகளை சாப்பாட்டுக்கு முன்னர் குடியுங்கள், சில மருந்துகளை சாப்பாட்டுக்கு பிறகு குடியுங்கள், இப்படித்தான் கொடுத்து அனுப்புகின்றார். கண்ணியமானவர்களே சோர்களே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி நாங்கள் பக்குவமாக பின்பற்ற வேண்டுமோ அதுபோன்று அந்த மருத்துவருடைய சொல்லை கவனத்தோடு பின்பற்றுகிறோம், மிகவும் கவனத்தோடு சொன்ன நேரத்திலே மருந்தை குடிக்கிறோம். அழகான முறையில் நோயாளிக்கு அந்த மருந்தை, நோயாளி தவறினாலும் நாங்கள் தவறவிடாமல் அழகாக குடிப்பாட்டுகிறோம். எந்த ஒரு மருந்தெடுக்க சென்றவரும் மருத்துவரை பார்த்து கேட்பதில்லை, டாக்டர் நீங்கள் 5 வருடம் 6 வருடம் படித்த ஒரு மிக நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வைத்தியராக இருக்க ஏன் இவ்வளவு குளிசைகளை தருகின்றீர்கள், ஒரு குளிசையை மாத்திரம் குடித்தால் சுகம் கிடைக்க மருந்து தர முடியாதா என்று யாரும் கேட்பதில்லை, யாரும் அப்படி கேட்பதில்லை. கொடுத்த மருந்து சில வைத்தியர்கள் மாதக்கணக்குக்கு குடிக்கவும் கொடுப்பார்கள், குடிப்பார்கள். ஆனால் கண்ணியமானவர்களை சொல்களே, சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கோபம் வருந்தார், இதே நேரத்தில் ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து ஷரியத்துடைய அடிப்படையிலே பார்த்து ஏதாவது ஒரு துஆவை ஓதி தண்ணீரை கொடுத்தாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு நபி வழியில் சொல்லிக்கப்பட்ட ஒரு மருந்தை காட்டி கொடுத்தாலோ, அதை ஒரு முறை குடித்தவுடனே அடுத்த நிமிடத்திலேயே சுகத்தை எதிர்பார்க்கிறோம். மருத்துவர் கொடுக்கின்ற மருந்தை பல நேரங்கள் குடித்து பல நாட்கள் குடிக்க நாங்கள் தயாராகிறோம். ஆனால் ஏதாவது ஒன்று நபி வழியில் காட்டி கொடுத்த மருந்தை ஒரு மிடரோடு சுகம் காண நாங்கள் யோசிக்கிறோம். எனவே 3-4 நாள் குடிக்கின்றார்கள், எப்படியோ அந்த மருந்தினால் சுகம் கிடைக்கிறது. எனவே யக்கீனோடு 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ நாங்கள் அறந்த வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதில் ஷிஃபாவை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களை சொல்களை, எந்த அளவுக்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், மா கானத் தக்ருஜு லஹு குர்ஹத்துன் வலா ஷைஉன் இல்லா லதஹல் மௌலிஅ பில் அஸ்ல். அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்றால் அவர்களோடு இருக்கின்ற சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது கட்டி காயங்கள் பொக்கலங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்திலே தேனை தடவுவார்கள். தடவி விட்டு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுவார்கள், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ். அந்த தேனீக்களின் வயிற்றிலிருந்து அங்கே ஒரு விதமான பானம் வெளியாகிறது, ஷராபுன், அது முஹ்தலிபுன் அல்வானுகு, பல நிறங்களை உடைய பானம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த பானத்திலே ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ், மக்களுக்கு ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. தேனை பற்றி இங்கே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்குள் பெரியொரு தெளிவையும் தந்துவிட்டார். சிலர் தேனை எடுத்து அந்த போத்தலை பார்த்துவிட்டு எடுத்து எடுப்பிச் சொல்வார்கள், இந்த தேன் சரியில்லை. ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்றால் ஞானம் நிறைந்தவர் போன்று சொல்வார், நிறத்தை பாருங்களேன் என்று சொல்லுவார். தேனிலே பல நிறங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சில தேன்கள் தண்ணீருடைய நிறத்திலும் இருக்கிறது, மஞ்சள் நிறத்திலும் இருக்கிறது, செம்மஞ்சள் நிறத்திலும் இருக்கிறது, சிவப்பு நிறத்திலும் இருக்கிறது, கடுஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கிறது. இப்படி பல நிறங்களிலே தேன்கள் எந்தெந்த இடங்களிலே கூடு கட்டுகிறதோ அதற்கு ஏற்ப அதனுடைய நிறங்கள் மாறிக்கொண்டு போகும். எப்படியான கனிவர்க்கங்களுடைய மரங்களில் இருந்தெல்லாம் அந்த தேன் அதனை உறிஞ்சுகிறதோ அதற்கு ஏற்ப அந்த தேன் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு என்றால், சில தேன் இருக்கிறது அது கடும் கசப்பான தேன், இனிப்பல்ல. தேன் என்றால் இனிக்க வேண்டும், ஆனால் அது இனிப்போடு சேர்ந்து கசப்பான தேன். இந்த தேனை நான் கூட குடித்து பார்த்திருக்கிறேன். இது வேப்ப மரத்திலே கூடு கட்டிய தேன், வேப்பன் தேன். அது வெறும் கசப்பாக இருக்கிறது, ஆனால் மிகவும் ஆரோக்கியமானது. எனவே தேன் எந்தெந்த இடங்களில் கூடு கட்டுகிறதோ அதற்கு ஏற்ப அதனுடைய தன்மைகள் வித்தியாசப்படுகிறது என்பதனை இங்கே அல்லாஹு தஆலா எமக்கு இந்த வசனத்துக்குள்ளே தெளிவுபடுத்துகிறார். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஷிஃபாஏன், உங்களுக்கு இரண்டு நிவாரணிகளை, நோய் நிவாரணிகளை நான் விட்டுவிட்டு செல்கிறேன். ஒன்று அல் அசல், அடுத்தது அல் குர்ஆன். ஒன்று தேன், அடுத்தது குர்ஆன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஒரு மருந்தாக எமக்கு சொல்லித் தந்தார்கள். எத்தனையோ நோய்களுக்கு குர்ஆன் மருந்தாக இருக்கிறது. குர்ஆனில் எந்த சூரா மருந்து, எந்த ஆயத்து மருந்து? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே உலமாக்கள் எழுதுகின்றார்கள், குர்ஆனில் எந்த ஆயத்து தெரியுமோ அதை ஓதினால் அது மருந்துதான். என்றாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்று தனிச்சிறப்பை அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில சூராக்களுக்கு தனிச்சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சில ஆயத்துகளுக்கு தனித்தனியான சிறப்புகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த சூராக்களை, இந்த ஆயத்துகளை ஓதுகின்ற பொழுது எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதற்கு ஷிஃபா கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கண்ணியமானவர்களை சோர்களே, தேன் ஒரு மருந்து. இந்த தேனை நாங்கள் கொஞ்சம் வாங்கி எங்களுடைய வீடுகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வயிற்று வலி வந்தாலும், வேறு ஏதாவது நோய்கள் வந்தாலும், கட்டி காயங்கள் வந்தாலும் இந்த தேனை கொஞ்சம் பருகி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கருஞ்சீரகமும் ஒரு மருந்து என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபில் ஹப்பத்தி சௌதா ஷிஃபா உன் மின் குல்லிதா இல்லஸ்ஸாம். இந்த கருஞ்சீரகம் இருக்கிறதே, அது எல்லா விதமான நோய்க்கும் மருந்து, மௌத்தை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவனுக்கு மௌத்தை எழுதியிருந்தால் அந்த நேரத்தில் மௌத் வரும். அதை தவிர என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ அனைத்துக்கும் மருந்து என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷிஃபாஉம் மின் குல்லிதா, எல்லா நோய்களுக்கும் மருந்து. அது புற்றுநோயாக இருக்கலாம், அதற்கும் மருந்துதான். வேறு ஏதாவது பயங்கரமான நோயா, அதற்கும் மருந்துதான். சில சொல்லக்கூடாத சில நோயா, அதற்கும் மருந்துதான். எந்த ஒரு நோயாளி நிராசையோடு இருக்கிறாரோ, எனக்கு மருந்து கிடையாதென்று வைத்தியர் சொன்ன பிறகு இருக்கிறாரோ, யக்கீனோடு இந்த கருஞ்சீரகத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வருகின்ற பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஆரோக்கியத்தை கொடுப்பார். இது புகாரி முஸ்லீம்லே வந்திருக்கக்கூடிய ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோர்களே, அதே போல இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மாமிந்தா இன் இல்லா பில் ஹப்பத்தி சௌதா மின் ஹுஷிபா இல்லசா. எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு கருஞ்சீரகத்திலே மறந்திருக்கிறது மௌத்தை தவிர என்று கூறினார்கள். அதே போன்றுதான் புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. யார் காலை நேரத்திலே எழுந்தவுடன் ஏழு அஜுவா பேரித்தம்பளங்களை சாப்பிடுகிறாரோ, அவருக்கு அன்றைய நாள் முழுவதும் நச்சுப் பொருட்களும் பாதிப்பை ஏற்படுத்தாது, சூனியமும் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்றுதான் அல் கம்அத்து மினல் மண் வமா உஹா ஷிஃபா உன்லில் ஐன், புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற கிரந்தங்களில் இது வந்திருக்கிறது. காளான் இருக்கிறதே, இதனுடைய சாறு, இது வந்து கண்வருத்தத்துக்கு மருந்து என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல் ஹின்னா மருதோண்டி இருக்கிறதே, அது மாக்கான நாள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஹா வலா நக்பா இல்லா அமரணி அன் அலா அலைஹல் ஹின்னா. ஏதாவது ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பிலோ கட்டியோ காயமோ ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்திலே மருதோண்டியை வைக்கும்படி எமக்கு சொல்லுவார்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே சிலர் கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த மருதோண்டி பொக்கலங்கள், கட்டி காயங்களுக்கு அது மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் சுருமா இருக்கிறதே, கண்ணுக்கு அழகுக்கு போடுவதாக நாம் நினைத்திருக்கிறோம். அது நபியுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருப்பதோடு அது ஒரு மருந்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பில் இஸ்முத், நீங்கள் இஸ்முத் என்று சொல்லக்கூடிய சுருமாவை பாவியுங்கள். இன்ன மின் ஹைரி அக்ஹாலிக்கும் அல் இஸ்முத், இந்த இஸ்முத் என்று சொல்லக்கூடிய சுருமாதான் சுருமாக்கள் சிறந்தது. அது யஜுலுல் பசர வயும் பி துஷார, கண் பார்வையை கூர்மையாக்கி முடியை வளர்க்கச் செய்யும் என்று கூறினார்கள். கண் பார்வையை கூர்மையாக்கி முடியை வளர்க்கச் செய்யும். கண்ணியமானவர்களை சோர்களே, எம்மில் எத்தனையோ பேர்கள் அவர்களே முடிவு கட்டி விட்டார்கள், எங்களுக்கு இந்த வயது வந்து விட்டால் கண்ணாடி போட்டுத்தான் ஆக்க வேண்டும், நாங்கள் இப்பொழுது பார்வை குண்டி விட்டது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். எத்தனையோ மருத்துவர்கள் கண்ணிலே பார்வை குறைந்தவர்களுக்கு கொடுக்கின்ற மருந்து என்ன தெரியுமா? ஒரு கண்ணாடியை கொடுப்பார்கள். அந்த கண்ணாடியுடைய தரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்க நாளுக்கு நாள் தரம் கூடி விடுகிறது. அப்படியானால் அர்த்தம் என்ன? பார்வை குறைந்து விடுகிறது. இப்பொழுது ஆரம்பத்திலே போட்ட கண்ணாடியை போட்டு கொஞ்ச காலம் பார்ப்பார், இதற்கு பிறகு அந்த கண்ணாடியினால் பார்க்க முடியாது, இப்பொழுது அதனுடைய தரத்தை கூட்டி கொடுப்பார், இப்பொழுது அந்த கண்ணாடியினால் தான் பார்க்க முடியும். இப்பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதனை வாசிப்பு கண்ணாடி என்றே பெயரும் வைத்து விட்டார்கள். அதை போட்டால் தான் இவருக்கு வாசிக்க முடியும். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை யாருமே யோசிப்பதில்லை. மருத்துவர் கொடுத்த கண்ணாடி மருந்தா அல்லது நோயா? சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் ஈட்டியால் குத்துவது போன்று கோபம் வருகின்ற வசனங்கள் தான். மருத்துவர்கள் இருந்தாலும் கோபிக்கக்கூடாது, ஹக்கை சொல்லுகிறேன். கண்ணாடி மருந்து கண்ணாடியாக இருந்தால் அது என்ன செய்ய வேண்டும்? கண் பார்வையை கூட்ட வேண்டும். கொஞ்ச காலத்தில் கண்ணாடியை கலட்டி வைத்துவிட்டு பார்க்க முடியுமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த கண்ணாடியை போட்டால் அதுக்கு பிறகு இதைவிட தரங்கூடிய ஒரு கண்ணாடியை வாங்கி போட வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவருடைய கண்ணிலே இருந்த பார்வையை கண்ணாடி குறைத்துக் கொண்டே போகிறது என்பதுதான் அர்த்தம். இந்த உண்மையை எவருமே விளங்குவதில்லை. கண்ணியவான்களை சோர்களே, இந்த கண் வருத்தம், கண்ணிலே ஒரு பார்வை குறைபாடு இருக்கிறதா? யக்கீனோடு சுருமாவை போட்டு பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பார்வையை தந்து விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மருந்து கண்ணாடியை விட மிக அற்புதமான ஒரு கண்ணாடி தான் கண்மணி ரசூல் சல்லாசம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த மருந்து. எனவே இந்த சுருமா கண் பார்வையை கூர்மையாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியவான்களே, சோர்களே, குடிக்கின்ற தண்ணீரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தண்ணீரை பார்த்தால் அது ஏதோ பல வகையிலும் நமக்கு பிரயோசனம் பெறுகிறது தான். ஆனால் இதுவும் ஒரு மருந்து என்றால் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். குடிக்கின்ற தண்ணீரும் ஒரு மருந்தா என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அல் ஹும்மா மின் ஃபௌரி ஜஹன்னம் ஃபஅப்ரிதுஹா பில் மா. காய்ச்சல் இருக்கிறதே, இது நரக நெருப்பினுடைய ஒரு துண்டுதான், நரக நெருப்பினுடைய ஒரு சூடுதான். எனவே இந்த சூட்டை நீங்கள் குளிர்ந்த தண்ணீரினால் குளிரூட்டிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் கற்றுத்தந்தார்கள் இந்த பாடத்தை. இன்றைய மருத்துவ உலகம் கடுமையான காய்ச்சல் பிடித்தவருக்கு இப்பொழுது பனிக்கட்டிகளை கொண்டு வந்து வைத்து அவருக்கு குளிரூட்டி சுகம் கொடுக்க எத்தனைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த மருந்து இப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது போன்று. கண்ணியவான்களை சோர்களே, 1400 வருடத்துக்கு முன்னால் கண்மணியங்கள் முகமதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களிடத்திலே சில நோயாளிகள் காய்ச்சல் பிடித்த பெண்கள் வருவார்கள். அவர்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வர வைத்து அவருடைய நெஞ்சியிலே ஊத்தி விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. கண்ணியவான்களை சோர்களே, இப்பொழுது யாராவது காய்ச்சல் பிடித்தவர்களுக்கு ஒரு வாளி தண்ணீரை மேனியிலே ஊத்திவிட்டாலோ, ஊற்றுகின்றவர்களை எதிரியாக பார்த்து விடுவோம். காய்ச்சல்காரனை கொள்ளவா போகின்றீர்கள், அவருக்கு பச்சை தண்ணியை நீங்கள் ஊத்தி விடுகின்றீர்களே என்று சொல்லிவிடுவோம். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்மக்கள் பெண்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் இப்படி மருத்துவம் செய்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், எங்களில் யாருக்காவது நோய் வந்துவிட்டால், நோயிலே அவர் வாடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரபி தல்பீனா, அந்த நோயாளிக்கு கஞ்சி காய்த்து கொடுக்கும்படி சொல்வார்கள். தல்பீனா என்று சொல்வது அரபு நாட்டிலே அங்கே கோதுமை இன்னும் சில பதார்த்தங்களை போட்டு கொஞ்சம் மிருதுவாக காய்ச்சப்படக்கூடிய ஒரு பானத்துக்கு சொல்லப்படுகிறது. இதனை எமது பாசையிலே சொல்வதாக இருந்தால் கஞ்சி என்று சொல்லலாம். நாம் எந்த சோற்றை சமைத்து சாப்பிடுகிறோமோ அதனை கஞ்சியாக ஆக்குகின்ற பொழுது அது மிருதுவாகி விடுகிறது. இப்படி ஒரு கஞ்சி போன்ற பதார்த்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுக்கும்படி சொல்லிவிட்டு சொல்வார்கள். இது நோயாளியுடைய கவலையை போக்கிவிடும் என்று கூறுகின்றார்கள். கண்ணியவான்களே சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாக இருக்க முடியாது. நோயாளிகை அணுகி கொஞ்சம் கேட்டு பார்த்தால் தெரியும். ஒரு நோயாளி இருக்கிறார், அவருக்கு பான் சாப்பிட கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்கிறார். கொஞ்சம் சோறு சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம், எனக்கு விருப்பமே கிடையாது என்று சொல்லுவார். இப்பொழுது கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி தரட்டுமா என்றால் அவர் ஒரு புன்முறுவல் பொறுப்பார். இதுதான் அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு விதமான தன்மை. அந்த கஞ்சை கொடுத்ததன் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதனை குடித்ததன் பிறகு ஒரு விதமான நிம்மதியை அவருடைய முகத்திலே நாங்கள் பார்க்கலாம். சாப்பிட முடியாது, எனக்கு கஞ்சி அவர் குடிக்க கிடைத்தது என்று சந்தோஷப்படுகிறார். அந்த கஞ்சி அவருடைய தொண்டையில் இறங்கியதும் அவருக்கு ஒரு நிம்மதி, ஏதோ நான் கொஞ்சம் உடம்பு தேர்ந்து விடுவேன், எனக்கு சுகம் கிடைத்து விடும் போன்ற ஒரு உணர்வை அவர் அடைகிறார். இது அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியவான்களே, சோர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறது என்றாலும் ஒரு சில முக்கியமான சில விடயங்களை இங்கே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜாதுல் மஆத் என்ற கிரந்தத்திலே சில வழிமுறைகளை எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நோயை தேடிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சில பத்தியல்களை சொல்லித் தருகின்றார்கள். இடையிலே சில விடயங்களை சொல்ல நேரம் இல்லாததன் காரணமாக அந்த விடயத்தை இப்பொழுது நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் கூறுகின்றார்கள், மஞ்சமா ஃபி மஅதத்தில் பைலவ சமக ஃபஅஸாபஹு ஃபாலிஜுன் ஃபலாயலூமன்ன இல்லா நஃப்ஸா. யார் ஒருவர் ஒரே நேரத்தில் மீனையும் முட்டையையும் சாப்பிடுகிறாரோ, அப்படி சாப்பிட்டு அவருக்கு பார்சவாதம் ஏற்பட்டு விட்டால் அவர் தன்னையே நொந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். வமன் தஹல் ஹலா ஃபஹுவ மும்தலிஉன் ஃபஅஸாபஹு ஃபாலிஜுன் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா. வயிறு நிறைய சாப்பிட்டவுடன் அவர் கொஞ்ச நேரமும் பொறுக்காமல் உடனடியாக அங்கே குளியல் அறைக்கு சென்று குளித்தால் அவருக்கு பார்சவாதம் ஏற்பட்டு விட்டால் அந்த காரியத்தை செய்து கொண்டு அவர் தன்னையே நொந்து கொள்ளட்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சில புத்திமதிகளை எமக்கு சொல்லுகின்றார்கள். மனிஜ்தமாஃபி மீதத்தில் லபன வசமக்க, யார் மீனையும் பாலையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறாரோ, ஃபஅஸாபஹு ஜுஸாமுன் அவ் பரசுன் அவ் நிக்ரசுன் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அவருக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் மூட்டு வீக்கங்கள் ஏற்பட்டுவிட்டால் அவர் தன்னையே நொந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று இல்மை கற்றுக்கொள்வதற்கு வெக்கப்படக்கூடாது என்றாலும் அதனை ஏதோ ஒரு அமைப்பிலே சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்கிறேன். மனஹ்தலம பலம் யகத்தில் ஹத்தாவதி ஆஹலஹூ பவலதத் மஜ்னூனன் அவ் முஹ்பிலன் ஃபலாயலூமன்ன இல்லா நஃப்ஸா. யார் ஒருவருக்கு கடமையான குளிப்பு இருக்கின்ற பொழுது அவர் அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டு அவர் தன் மனைவியோடு சேர்வாரோ, அந்த நேரத்தில் தரிக்கின்ற குழந்தை ஒரு பைத்தியக்கார குழந்தையாக பிறந்தால் தன்னையே நொந்து கொள்ளட்டும் என்பதாக இங்கே எழுதுகின்றார்கள். அதே போன்றுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான்கு விடயங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், அர்பாத்தும் துக்கவில் பதன, நான்கு விடயங்கள் உடம்பை வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அக்குள்ளகம் இறைச்சி சாப்பிடுவது, பக்கசுரத்துல் உசுல் அதிகமாக குளிப்பது, அதாவது ஒவ்வொரு நாளும் குளித்துக் கொள்வது, அதாவது கடமை இல்லாத நிலைமையிலும் குளித்துக் கொள்வது, வலுபுசுல் கித்தான் அதாவது பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வது, அதேபோன்று சும்முத்தீப் அவர் நறுமணத்தை நுகர்வது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு காரணம் என்று சொல்கின்றார்கள். நான்கு விடயங்கள் மனிதனுடைய பார்வையை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. அர்பாத்தும் துக்கவில் பசர, பார்வையை கூர்மையாக்கும். அல் ஜுலூசு ஹியால் அல் காபா, காபாவுக்கு முன்னால் அமர்ந்து கொள்வது பார்வையை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. வல்குஹலு இந்த நவ், உறங்குகின்ற பொழுது கண்களுக்கு சுருமாயிட்டுக் கொள்வதும் அவனுடைய பார்வையை கூர்மையாக்கிவிடும். வன்னலு இந்த ஹதிரா, பசுமையான காட்சிகளை பார்ப்பதன் மூலமாகவும் அங்கே அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதேபோன்று தான் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், தன்லீஃபுல் மஜ்லிஸ் தன்னுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கண் பார்வையை கூர்மையாக்கும் என்பதாக கூறுகின்றார். அர்பாத்தும் தஜீது ஃபில் அக்கல், நான்கு விஷயங்கள் மனிதனுடைய அறிவை அதிகமாக்கிவிடும். தருக்குள் புதூல் மினல் கலா, பேசுகின்ற பொழுது வீண் பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும், வீண் தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும், அடுத்தவர்களை நையாண்டி பண்ணுவது இது போன்ற விடயங்களை விட்டுவிட வேண்டும். செய்ய வேண்டும், வமுஜாலசத்து சாலிஹீன் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து அமர வேண்டும், வமுஜாலசத்து உலமா உலமாக்களோடு கூடி அமர வேண்டும், அறிவு கூடும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்றார். அர்பாத்தும் தூஹினுல் பதன, நான்கு விஷயங்கள் உடம்பை அப்படியே உடைத்துவிடும். கசரத்துல் ஜிமா, அதிகம் உடல் உறவு கொள்வது, வக்கசரத்துல் ஹம், அதிகமான கவலை எந்த நேரமும் யோசித்துக் கொண்டே இருப்பது, வக்கசரத்து சுருபில் மா இ அலர்ரி, வெறும் வயிற்றிலே அதிகம் தண்ணீர் குடிப்பது இது உடம்பை சோர்வடைய செய்துவிடும். இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு என்றால் வெறும் வயிற்றில் தண்ணீரை அதிகமாக பருவது நரம்பு தளர்ச்சி போன்ற சில நோய்களையும் கொண்டு வரும் என்பதாக வந்திருக்கிறது. வக்கசுரத்து அக்லில் ஹாமில், புளிப்பான சாப்பாடுகளை அதிகம் சாப்பிடுவதும் உடம்பை உடைத்துவிடும். அர்பாத்து அஷியா தஹதிமுல் பதன, நான்கு விஷயங்கள் உடம்பை உடைத்துவிடும். அல் ஜிமாவு அலல் பத்தனா, வயிறு நிரம்பி இருக்கின்ற பொழுது உடலுறவு கொள்வது, வதுஹூல் ஹம்மாம் அலல் இம்திலா, வயிறு நிரம்பி இருக்கின்ற பொழுது குளியல் அறைக்கு சென்று குளிப்பது, வ அக்லுல் கதீர் சுட்ட இறைத்தியை சாப்பிடுவது, வ ஜிமாவுல் அஜூஸ் தன்னை விட முதிர்ந்த மூதாட்டிகளோடு தவறான முறையிலே அவர் உடலுறவு கொள்வது, இது போன்ற அமைப்புகள், அது தவறான முறையிலாக இருந்தாலும் சரி அது ஹலாலான முறையிலாக இருந்தாலும் சரி உடம்பை விளைநப்படுத்தும் என்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நான்கு விடயங்கள் முகத்தினுடைய செழிப்பை இல்லாமலாக்கிவிடும், முகத்தினுடைய செஞ்செழிப்பை குறைத்துவிடும், அதனுடைய ஈரழிப்பை அப்படியே காய வைத்துவிடும். அதிலே ஒன்றுதான் அல் கிதுபு, பொய் சொல்லுவது. பொய்யர்களுடைய முகத்திலே ஒரு விதமான இருள் சூழ்ந்த தன்மை ஏற்பட்டுவிடும். வல் வக்காஹா, திமுரோடு நடப்பது, அடுத்தவர்களுக்கு மத்தியிலே பெருமையோடு நடப்பது. வக்கசரத்து சுஆலி அன் கைரி இல்மின், எந்த விதமான இல்மு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இல்லாமல் அதிகம் கேள்வி கேட்பது. வக்கசரத்து புஜூர், அதிகமான குற்றச் செயல்களை செய்வதும் முகத்தினுடைய செழிப்பை இல்லாமலாக்கிவிடும். நான்கு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ரிசுக்கையே தூரமாக்கிவிடும். அர்பாத்தும் தம் நான் ரிசுக்க, ரிசுக்கை தடுத்துவிடும். நௌமு சுபஹா, சுபஹுடைய நேரத்திலே தூங்குகின்ற தூக்கம், அதாவது சுபஹுடைய அதானுக்கு முன்னால் எழும்ப வேண்டும். கடுமையான தூக்கம் என்று வந்தாலும் கூட சூரியன் உதித்து சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகுதான் தூங்க வேண்டுமே தவிர, இந்த சுபஹுக்கும் சூரியன் உதித்து 20 நிமிடங்களுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே தூங்குகின்ற தூக்கத்தினால் வாழ்க்கையினுடைய பரக்கத்து எடுபட்டுவிடும். எத்தனையோ ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இன்றைய சமுதாயம் பெரிய பெரிய தொழில்களை செய்கின்றார்கள், பெரிய பெரிய முதலாளிமார்களாக இருக்கின்றார்கள், பணம் நிறைய வந்து சேர்கிறது, ஆனால் ஒன்றுமே கையிலே மீவதில்லை. எந்த நாள் பார்த்தாலும் ஓடுகிறார் ஓடுகிறார், வங்கிக்கு காசு போட வேண்டும் என்றே தடுமாறுகிறார், பணம் கிடையாது, பிரச்சனை, எந்த நேரமும் பிரச்சனையாக இருக்கிறது. பார்த்தால் இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 8 மணிக்கு அழகாக எழுந்து கடைக்கு போகிறார், அந்த நேரம் வரைக்கும் அழகாக உறங்குகிறார், வாழ்க்கையில் பறக்கத்தே ஏற்படாது. அதே போன்றுதான் வக்கீலத்து சலா, தொழுகையிலே குறை செய்வது, தொழுகையை தொழுவதில்லை, விட்டுவிட்டு தொழுவது, பொடுபோக்குத்தனத்தோடு தொழுவது பறக்கத்தை எடுத்துவிடும். வல்கசல், சோம்பேறித்தனமும் வாழ்க்கையினுடைய பறக்கத்தை அப்படியே எடுத்துவிடும். வல்ஹியானா, மோசடி செய்யக்கூடிய தன்மையும் வாழ்க்கையினுடைய முழு பறக்கத்தையும் ஏற்படுத்திவிடும். கண்ணியவான்களை சொல்கிற, இன்று இந்த அமைப்புகள் என்னிடத்திலே எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. எந்த குறைகள் என்னிடத்தில் இருக்கிறதோ அந்த குறைகளை அகற்றி நான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தயாராக வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. நோய்களும் நொடிகளும் குறைகளும் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் வந்து சேர்ந்ததன் பிறகு எங்கு போய் தீர்ப்பது என்று அங்கலாய்த்துக் கொள்வதை விட, வருவதற்கு முன்னால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த பாடங்களையும் அழகாக கற்று வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் என்றால் நிச்சயமாக அது எமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் பிரயோசனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கிருபை முறக்கமுடனாய் இதுவரைக்கும் கேட்டு படித்ததை கொண்டு வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யார் லகுனுக்கு பொருத்தமாக வாழ்கின்ற உத்தமர்கள் சாலிகங்கள் பட்டியலில் எங்களை நீ சேர்த்தல்வாயாக. எங்கள் தேகத்திலே ஆரோக்கியத்தை நீ தந்து விடுவாயாக. நோய்களை விட்டு நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. எம்மிலே இவர்களெல்லாம் தீராத நோய்களோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தையும் கொடுத்தல்வாயாக. கிருபை முறக்கோமல நாயினே, இவர்களெல்லாம் எங்களை விட்டும் வெளிவிருந்து மண்ணறையில் வாழ்கின்றார்களோ அவருடைய மண்ணறைகளை மங்களமாக சுவனத்தின் பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி வைப்பாயாக. கிருபையுள்ள நாயனே, எங்களில் மூத்தவர்களுடைய ஆய்வுகளை நீடித்து வைப்பாயாக. எங்கள் சிறார்களின் ஒழுக்கங்களை நீ பாதுகாத்தல்வாயாக. எமது வாலிபர்களின் ஒழுக்கங்களை நீ பாதுகாத்தல்வாயாக. எமது பெண்களின் கற்புகளை நீ பாதுகாத்தல்வாயாக. எமது சொத்துக்கள் சுகங்கள் அனைத்துக்கும் நீ பாதுகாப்பை நசீபாக்கி விடுவாயாக. கிருபை முறக்கமுள்ள நாயனே, கண்மணி முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சகல அளவுகளையும் எங்களுக்கு நீ தந்தல்வாயாக. எந்த கெடுதிகள் இருந்து பாதுகாவல் தேடினார்களோ அதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக. கேட்க தெரியாத பிச்சைக்காரர்களாக இருந்து கொடுக்க தெரிந்த கொடை வள்ளலாகி உன்னிடத்திலே கரமேந்தி கெஞ்சுகிறோம் நாயனே. எங்களுடைய சகல துஆக்களையும் அருளை கொண்டு ஏற்றல்வாயாக. வ ஆஹர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.